சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
நமஃ பார்வதீ பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. எஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமானமந்த்யஹோ யத் பதம் ஹரிவிரிஞ்சி மார்கிதம் தத் பதம் சமனு சிந்தயே சதா. நமோஸ்து விஸ்வரூபாய விஸ்வநாதாய சம்பவே விஸ்வாதீதாய சாந்தாய லீலா நித்ய விபூதயே. யஸ்யா வித்யா ஜகத்ரூபா வித்யா யஸ்ய ஆத்மசம்ஸ்திதிஹி ஸ்வச்சந்தா சாஹிதஸ்யேச்சா தஸ்மை தஸ்யை நமோ நமஹ. இச்சா ஜ்ஞான க்ரியா ரூபா சக்ரியா பரமேஸ்வரி சாகரோது சிவா பின்னா சர்வத்ர ஜயமங்களம். சிவஸ்ய கருணா சாக்ஷாத் ஸ்வானுபூதிரிதி ஸ்ருதா சைதன்ய ரூபாம் தாம் தேவீம் ப்ரபத்யே சரணம் முதா. நாஹம் வேத்மி கிருபா சிந்தோஹ ப்ரஸாதாத் கதிம் அன்யதா வ்ருதைவோபாய ஜாலந்து தஸ்மாத் பக்திம் வ்ருணே நிஷம். சக்தியாய் சிவமாகி தனிப்பரமுத்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்டான் கயற்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரணநூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நம்ம 58வது திருவிளையாடல் திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசித்தது. திருவாதவூர் அடிகள் என்ற திருநாமம் தாங்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டு வைதிக சைவ சமயத்தினுடைய சமயாச்சாரியர் நால்வர் என்று சொல்லப்படுகின்ற அவளுடைய பிள்ளையார், அவளுடைய அரசு, அவளுடைய நம்பி, அவளுடைய அடிகள் திருஞான சம்பந்தர், அப்பர் என்ற பெயர் தங்கிய திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், நிவாசக பெருமான்னு சொல்கிறோம். அந்த நால்வரில் இறுதியாக சொல்லப்படுகின்ற திருவாதவூர் அடிகள். அவர் அருளிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகம் 658 பாடல்கள் கொண்டது, திருக்கோவையார் 400 பாடல்கள் கொண்டது. இந்த இரண்டு நூல்களையும் நம்முடைய குருநாதர் திருவாதவூர் அடிகள் சொல்ல சொல்ல தில்லை அம்பலமானர் தன்னுடைய திருக்கரத்தினாலே ஏட்டிலே எழுதினார். அந்த பெருமை வாய்ந்தது இந்த இரண்டு நூல்களும். அந்த நம்முடைய குருநாதரை திருப்பெருந்துறை என்ற தலத்தின்கண் சொக்கநாத பெருமான் எழுந்தருளி ஆட்கொண்ட திறம் அது இந்த 58வது திருவிளையாடல் என்று பார்க்கின்றோம். நம்முடைய மதுரைக்கு வடகிழக்கில் வைகை கரையில் திருவாத ஊர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. இந்த வைகை நதி சமுத்திரத்தில் போய் சேரலை. அது ஏன் சேரலை அப்படின்னா, சமுத்திர ஜலத்தில் தன் ஜலத்தை சேர்த்து அந்த உப்பு ஜலம் யாருக்கும் பயன்படாமல் போகும். அதே ஒரு தனிக்கன் மாமன் மச்சான்னு சொல்லி பணக்காரனை கூப்பிட்டு பசி இல்லாதவனுக்கு பாயசம் கொடுக்கறத விட, பசித்தவர்களுக்கு அன்னமிடுதல் என்பது புண்ணியம், வறிஞர்களுக்கு கொடுப்பது புண்ணியம், சொந்தக்காரனுக்கு கொடுக்கறத விட என்பதை ஒத்து, நீரில்லாத இருக்கின்ற குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் தன்னுடைய நீரினை குடிக்கின்றது வைகை. ஏற்கனவே நிறைய ஜலம் இருக்கு சமுத்திரத்தில், அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருச்சு. இப்போ ஒத்தட்ட நம்ம பணம் கொடுக்குறோம், அது எப்போ நமக்கு இருமடங்கு புண்ணியமாக இருது, அவாளுக்கு தேவைப்படுறதுங்கும் போது நாம் கொடுக்குற பணம் நமக்கு ஒரு புண்ணியத்தை தருது. அந்த பணத்தை வாங்கிட்டவா தொடர்ந்து ஒரு புண்ணியத்தை பண்ணுவான்னா நமக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் வருது, கமிஷன், புண்ணியத்துக்கு கமிஷன் வருது. நாம் கொடுக்குற பணம் ஒருத்தருக்கு பயன்படுறது, தொடர்ந்து அவன் நல்ல காரியம் தான் பண்ண போகிறாங்கும் போது ரெண்டு மடங்காக அந்த புண்ணியம் வருது. அதுபோல் வைகை நீர் இல்லாத குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் நீர் கொடுத்து அந்த குளங்கள் ஏரிகளுடைய நீர்ப்பசியை போக்குகின்றது, அந்த குளங்களும் ஏரிகளும் உழவனுக்கு பயன்படுகின்றன என்பதனால வைகைக்கு இருமடங்கு புண்ணியம் வருது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ஈகை, இருக்கிறவனுக்கே கொடுக்கக்கூடாது, சொந்தக்காரான்னு சொல்லி கூப்பிட்டு சாமி போட்டுடணும் அப்படி கூடாது. மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரை துடைத்து, எனக்கு நீ மாலை போடு உனக்கு நான் மாலை போடுறேங்கிற மாதிரி ஆகிடும்லாம் அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அறம் செய்ய வேண்டும். வயலும் குளமும் வரியன பிறர்க்கு பயன்படுவன என்பதனால வைகை நீர் அவற்றை நிரப்பி சமுத்திரத்தில் சென்று சேருவதில்லை என்று பார்க்கின்றோம். அந்த வைகை என்ற புண்ணிய நதியினுடைய கரையில் திருவாதவூர் இருக்கின்றது. அதற்கு வாதவூர் என்று பெயர் எப்படி வந்ததுன்னா, இந்த கலியுகத்தில் அதுக்கு வாதவூர்னு பேர். அங்கு வேதநாயகனாகின்ற பெருமான் பரமேஸ்வரன், வேதநாயகி என்ற அம்பாள் கூட எழுந்துள்ளிருக்கின்றார், திருக்கோயில் கொண்டிருக்கின்றார். சங்க காலத்திலிருந்து அந்த கோயில் புகழ்பெற்று விளங்குகின்றது. சங்ககால புலவராகின்ற கபிலர் அந்த ஊரில் அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவர் தன்னுடைய பெயரினால கபில தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் உண்டாக்கியிருக்கிறார். அந்த ஊர் யுகங்கள் தோறும் வெவ்வேறு பெயர் தாங்கி வந்திருக்கின்றது. கலியுகத்தில் காற்று கடவுள் பூசித்த காரணத்தினால் அதுக்கு வாத ஊர் என்று பெயர். வாதம் என்றால் காற்று. இந்த கலியுகத்தில் வாயு பகவான் பூஜை பண்ணதுனால அதுக்கு வாத ஊர்னு பேர். அந்த ஊரிலே நம்முடைய குருநாதர் அவதாரம் பண்ணுறார். அமாத்திய குலம் என்று ஒரு குலம், அது அந்தனர் குலம்தான். அந்த குலத்திலிருந்து தொடர்ந்து மன்னனுக்கு மந்திரிகளை வழங்கி வந்த காரணத்தினால அந்த குலத்திற்கு அமாத்திய குலம் என்று பெயர். அந்தனர்களிலேயே ஒரு வகை, அந்தனர்களிலே ஒரு வகை வந்து தொடர்ந்து மருத்துவர்களை உண்டாக்கும், அந்தனர்களே ஒரு ஜாதி தொடர்ந்து ஜோதிடர்களை உண்டாக்கும், அந்தனர்களே ஒரு ஜாதி தொடர்ந்து மன்னனுக்கு போரிடுகின்ற சேனாதிபதிகளை கொடுக்கும். அதே இது மந்திரிகளை கொடுக்கிற, ஏன்னா துரோணர் அவர் அந்தனர் தான், ஆனால் அவர் கௌரவர்களுக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் வில் வித்தை போன்றவற்றை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு க்ஷத்ர குணம் அவற்றை இருந்தது என்று பார்க்கின்றோம். எல்லா வித்தைகளுக்கும் அந்தனர்கள் குருமார்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் இந்த அமாத்திய குலத்திலே சைவாகம துறை விளங்க, புத்த இருள் மறைந்து ஓட, புத்த மதத்தை வெல்வதற்காகவும் சைவாகமங்களுடைய அந்த ஞானமானது உலகத்திலே பெருகுவதற்காகவும் பெருமாளுடைய திருவுருளினாலே ஒரு அந்தனர் குலத்திலே திருவாதவுடைகள் பிறந்தார். அவருக்கு ஊர் பெருமானுடைய பெயரை வைத்தார்கள். ஊர் சூர் சுவாமிக்கு என்ன பேர், வாதபுரீஸ்வரன் சுவாமிக்கு பேர். அந்த பெயரையே இவருக்கு பிள்ளை திருநாமமாக வாத ஊரான் என்று வைத்தார்கள். அவர் உபநயனமாயிற்று, வேதங்களை கற்றார். 16 வயதில் அவர் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார். அவருடைய பெருமையை கேட்டறிந்த அரிமர்தன பாண்டியன் மதுரையிலே ஆட்சி செய்கின்றான். அந்த அரிமர்தன பாண்டியன் அவருடைய பெருமையை கேட்டறிந்து அவரை வரவழைத்து அவரோடு உசாவி பார்த்து அவருடைய கல்வியின் ஆழத்தை கண்டு உணர்ந்து மகிழ்ந்து அவரை தன்னுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரியாக அமர்த்தி கொண்டான். அப்புறம் அவர் இளம் வயது, 16 வயசு தான். அந்த இளம் வயதில் அவருடைய பேராற்றலையும் வயதுக்கு மீறின பக்குவத்தையும் முதுக்குறை என்று சொல்வார்கள், அதை பார்த்து அவன் மந்திரிகளிலே முதல் மந்திரி ஆக்கிட்டார். கொஞ்ச நாள்லயே ப்ரொமோஷன், அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் வருஷத்திலே ப்ரொமோஷன் வந்துருச்சு. கொடுத்து அவருக்கு ஒரு சிறப்பான விருதும் கொடுத்தார், தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற சிறப்பான பட்டத்தையும் கொடுத்து அவரை வேலை வாங்குகின்றார். இவர் உண்மையாக 10 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறோம்னா 20 ரூபாய்க்கு உழைக்கணும், அதான் நேர்மை, யாருக்கும் கடன்படக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஒருவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கடன்படக்கூடாது, ஆஃபீஸில் நேர்மையாக இருக்கணும். இவர் கண்ணும் கவச்சமுமாக இருந்து முழு நேரமும் மன்னனுக்கு உழைக்கின்றார். இருந்தாலும் இவருடைய பிறவி ஒரு ராஜாவுக்கு கடைசி வரையும் சேவை செய்து மடிவதற்காக இல்லை. இந்த ஜென்மாவில் உத்தமமான பக்தி ஞான வைராக்கியங்களை அடைந்து பரமேஸ்வரனையே குருநாதனாக அடைந்து சிவஞானத்தை பெற்று அந்த சிவஞானத்தை தன்னுடைய பாடல்கள் மூலம் பின்வருகின்ற சந்ததியருக்கு அளிக்கின்ற ஒரு குருநாதன் என்ற ஸ்தானத்தை அடைய, சர்வ ஜெகத்குருவாகின்ற ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய தன்மையில் அவர் பிறந்திருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருந்துட்டு போகிறதுக்கு அவர் பிறக்கலை என்பதனால அவருடைய மனம் எப்படி சஞ்சலிச்சுட்டே இருக்கு. நித்யாநித்திய வஸ்து விவேகம் என்பது அவருக்கு பூர்வ புண்ணியத்தினால உண்டானது. நித்யாநித்திய வஸ்து விவேகம்னா என்னென்ன, இந்த உலகத்திலே நிலைத்த பொருள் எது, நிலையாத பொருள் எது. உலகத்தில் முக்காவாசி நிலையாத பொருள் தான். நிலைத்த பொருள் என்பது புண்ணியம், ஆச்சாரம், சரியே கிரியை யோகம் என்ற ஆன்மீக கல்வி, பகவானுக்கு பண்ணுற தொண்டு, இதுதான் நிலைத்தது. பஸ்வருத்ராட்ச சாதனங்களால் அடைகின்ற ஒரு புண்ணியம், இது நிலைத்தது. ஏனையெல்லாம் நிலையாதவை. சாப்பிட்ற அசோகா அல்வா, பார்க்குற டிவி, எடுக்கிற படம், ஃபேஸ்புக்கு, செல்லு, இதெல்லாம் நிலையாது. நியூஸ் பேப்பரில் வர நியூஸு, டிவி, எல்லாம் நிலையாது. நேற்றுக்கிருந்து இன்றைக்கி இல்லை. நேற்று நியூஸுக்கு இன்றைக்கி மவுஸ் இருக்கோ, நேற்று பேப்பர் இன்றைக்கி பயன்படுறதோ, நிலையுதல் இல்லாது. ஆனால் ஒரு வருஷம் முன்னாடி மீனாட்சியை தரிசனம் பண்ணியிருந்தாலும் அது பலன் ஒரு வருஷம் கழிச்சும் கிடைக்கும். நிலை இல்லாத உலகத்தில் நிலைத்தவை என்று சில இருக்கின்றன. மெஜாரிட்டி நிலை இல்லாது தான், மைனாரிட்டி நிலை உள்ளது. நிலை உள்ளதை அறிந்து அதை மட்டுமே ஒருவன் நாட வேண்டும். அதுக்கு நித்திய அநித்திய வஸ்து விவேகம் என்று பெயர். அதை அறிந்த ஒருவன் இந்த பிறவியிலும் இனி வருகின்ற பிறவிகளிலும், அதாவது இந்திரன் முதலிய பதங்களிலும் இருக்கின்ற இன்பத்தின் மீது வெறுப்பு கொள்வான், அந்த இன்பத்தை நாடமாட்டான். எவனொருவன் இன்பத்தை நாடுகின்றானோ அவன் துன்பத்தை பெறுவான் என்று மனு சொல்றான். உலகத்தில் எல்லா விதமான இன்பங்களும் துன்பக்கலப்போடு கலந்தவை தான். துன்பமில்லாத இன்பமே இல்லை என்ற காரணத்தினால துன்பக்கலப்பில்லாத ஒரு இன்பம் உண்டு என்றால் அதை மட்டும்தான் நாடுவேன். ஒரு உயர்ந்த வேட்டக்காரன் நாயையும் நிறைய வேட்டையாட மாட்டான். வேட்டையில் சிக்கலைனால யானையையும் புரியையும் சிங்கத்தையும் தான் வேட்டையாடுவேன். நிறைய ஆப்பிடுறதுங்கிறதுக்காக நிறையையும் நாயையும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கணும். இந்த ஜென்மாவில் பகவானுடைய கிருப்பை கிடைக்கலனாலும் 10 ஜென்மா கழித்து இந்த கிருப்பை கிடைக்கிற மாதிரி இந்த ஜென்மாலேருந்து விவசாயம் பண்ணுவேன். ஈஸியாக கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த உலகில் இன்பங்களோட நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் என்று தன்னுடைய இலக்கினை உயர்ந்த இலக்காக கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒருவனுக்கு குருநாதனே அடைவதற்கான தகுதி. ஒரு தகுதி உள்ளவனுக்கு பரமேஸ்வரன் தானே குருநாதனாக வரான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றது. இது எந்த காலத்திலும் உண்மை. உங்களுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே ஒரு நல்ல தகுதி இருந்ததுன்னா சொக்கநாதர் நிச்சயம் எழுந்துள்ளுவார், ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். கண்ணுவரை போன்றவர்களுக்கு எப்படி வேதப்புள்ளி சொன்னாரோ, நமக்கு என்ன தேவையோ, அழுத புள்ள பால் குடிக்கும், பசித்த குழந்தைக்கு அம்மா வருவா, அந்த குழந்தைக்கு என்ன உணவோ அதை கொடுப்பா, பல்லு முளைச்சதுக்கு முறுக்கு, பல் இல்லாததுக்கு பால், ஏதோ கொடுப்பா என்று பார்க்கிறோம். அதுபோல மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும், இதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம். புந்தியுள் தோன்ற அவர் புத்தியில தோன்றினது அந்த ராஜாவுக்கு மந்திரியா சேவை பண்ணிட்டு இருக்கும் போதே. இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து இம்மை மறுமை இன்பங்களிலே பற்றினை அறுத்தார். செம்மையாகிய கருத்தராய் சிவகதி தேர்வார், மேலான சிவகதி அடைய வேண்டும், இந்த பிறவிலே அடைய வேண்டும், தள்ளி போடக்கூடாது என்று உறுதி கொண்டிருந்தார். லோகத்தில் பார்க்கிறார் உயிர்கள் எல்லாம், எல்லாரும் நிறைய பாபம் பண்ணியிருக்கா, கொஞ்சமாக புண்ணியம் பண்ணியிருக்கா. பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா முக்கியவசிய பிசினஸ் நஷ்டத்தில் தான் ஓடுறது, பாவம் தான் அதிகமாக இருக்கு உலகத்தில். மாயூரம் வேதநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பாட்டு பாடினர், பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்கும் என்றேன். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் அதை மறுத்தார். இப்படி பாடுறீங்களே, எத்தனை பேருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, இப்படி பாடலாமா நீங்கிட்ட, நான் மெஜாரிட்டியை பாடினேன், இப்படி பாடினதுனாலேயே புண்ணியமும் பிறக்கும்னு அர்த்தம், அதுக்காக இதை மறுக்க வேண்டிய தேவையில்லை. மெஜாரிட்டி இப்படி இருக்கு, மைனாரிட்டி அப்படி இருக்கு என்பதனால தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர் உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே. எல்லாரும் தங்களுடைய பாவத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு மாய வலைக்குள் சிக்கிட்டு இருக்கா. பொய் சொன்னவன் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டே இருக்கிறான், ஆசைப்படுறவன் தொடர்ந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கிறான். முதல்ல ஒரு வஸ்துவை திருடுறவனுக்கு பயம் இருக்கும், ரெண்டாவது திருடும்போது அந்த பயம் குறையும், மூணாவது திருடும்போது பயம் இருக்காது, நாலாவது திருடும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அஞ்சாவது தைரியமாக திருடுவான். அதுபோல பண்ணிய உலகினில் பயின்ற பாவம்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். பாவம் பண்ணி பண்ணி நமக்கு சுரணம் இல்லாமல் போயிடுது. அதனால தொடர்ந்து பாவம் பண்ணுவதற்கே இவன் பிறவி எடுக்கின்றானே தவிர உயிர்விற்கான வழி இவனுக்கு அடபட்டு போகிறது. அதை பார்த்தார், இதில் நம்ம சிக்கக்கூடாது, இந்த இந்த தூண்டில் மீன் போல நம்ம இருக்கக்கூடாது. உலகில் இன்பம்ங்கிற தூண்டில் புழுவை ஒரு மீன் கடித்து சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்றது, அது இன்னொத்தனுக்கு வயத்துக்கு சாம்பாரில் போயிடுது. ஒரு சின்ன புழுவுக்கு ஆசைப்பட்டு இன்னொத்த வயத்துக்கு போயிடுது. அது போல இந்த உலகியல் வாழ்க்கை இருக்கு. சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு யமனுடைய வயத்துக்கு போயிடுறோம் நம்ம எல்லாம். யமனுடைய யமன் உலகத்திற்கு இந்த உயிர் போகக்கூடாது, இந்த உயிர் சிவனுலகத்திற்கு போகணும். அதற்கு என்ன வழின்னு பார்க்கணும் என்று பார்த்தார். ராஜாவுக்கு சேவை பண்ணும் பொழுதே அதில் பற்றில்லாமல் சேவை செய்தார். ஒரு காரியத்தை பற்றில்லாமல் செய்பவன் திறம்பட செய்வான். எப்படின்னா, ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் பண்ண மாட்டார், யூனு டாக்டர் வச்சு தான் பண்ணுவார். என்ன காரணம்னா, தன்னுடைய பிள்ளைங்கிற அபிமானத்தினால வயத்தை கிழிக்கும் போது ரத்தம் வெளியில் கொட்டும் போது கை நடுங்கும், ஒழுங்காக பண்ண முடியாது. இன்னொரு டாக்டரை வச்சு பண்ண சொல்லுவார். அப்பொழுது பற்றின்மை என்பது தான் ஒரு காரியத்தை செவ்வனே செய்வதற்கு பயன்படும். அந்த இன்னொரு டாக்டருக்கு ஃப்ரெண்டோடைய பிள்ளை, அது வந்து தன்னுடைய பிள்ளைங்கிறதுனால பயம் இருக்காது. அதே தவிர்த்து நன்னா செஞ்சு தரணும், நம்ம ஃப்ரெண்டுக்காக செய்கிறோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்வால்மெண்ட் இருக்கணுமே தவிர அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. அப்போ உலகத்தில் ஒரு காரியத்தை செவ்வனே செய்ய வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளை நாம் ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்றால், இந்த பிள்ளைகள் நம் பிள்ளைகள் இல்லை, சொக்கனாருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, குயில் காக்காவுடைய கூட்டில் முட்டை போட்டிருக்கு என்ற எண்ணத்தோடு வளர்க்கணும். அப்போ ஒழுங்காக வளர்க்கலாம், இல்லைன்னா நம்முடைய பாசத்தை கொட்டி கெடுத்துருவோம் என்று பார்க்கின்றோம். அப்போ இவர் பற்றில்லாத தன்னுடைய செயல்களை செவ்வனை செய்து வருகின்றார். கூத்தினர் செய்கை வேறு கோலம் வேறு ஆகுமா போல் நித்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதி வேலை. ஒரு ராஜா வேஷம் போட்டுன்னு ஒருத்தன் நடிக்கிறான், தன்னை ராஜாவா நினைக்கிறது இல்லை. அதே டிராமால அடுத்த காட்சியில் அவன் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு நடிக்கலாம், அவன் தன்னை பிச்சைக்காரனா கருது இல்லை. எந்த வேஷம் போட்டுட்டாலும் 100 ரூபா சம்பளம், டிஃபன், காஃபி, வாகன வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அந்த கம்பெனி. எந்த வேஷம் கொடுத்தாலும் அதை நொட்டு பண்ணி வச்சிருக்கான், ஒழுங்கா வேஷம் போட்டுட்டு நடிச்சுட்டு வருவான். அதை போல உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவருக்கு பகவானை தேடுறார். இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று வாதவுரடிகள் பகவானை தேடுறார். அப்பொழுது அகப்புற சமயங்கள், அதனுடைய தர்மங்கள், அதனுடைய சாதனங்கள், அவை அத்தில அவருக்கு திருப்தி வரல. அவர் என்ன நினைக்கிறார், குரு அருள் வேண்டும். ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்றால் எரிகின்ற ஒரு விளக்கிலிருந்தா ஏற்ற முடியும். ஒரு பேப்பரில் விளக்கு படம் போட்டிருக்கு, அந்த விளக்கு படத்திலேருந்து ஒரு விளக்கு ஏற்ற முடியுமா? சாட்சாத்தா உண்மையா எரிகிற ஒரு விளக்கிலேருந்து ஒரு விளக்கு ஏற்றலாம், ஏற்ற முடியாது. கொலுவில் இருக்கிற மாம்பழம், அது மண்ணிலேயோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ பண்ணினது, பசிக்கு ஒரு குழந்தை எடுத்து வாயில் வச்சுக்கிறது நிஜ மாம்பழம்னு, அதுக்கு பசி அடங்குமா? அடங்காது. அதுபோல் ஏட்டு கேள்வி வேஸ்ட்டுன்ட்டார். ஏட்டு கேள்வி கொலு மாம்பழம் போல, ஏட்டு சுரைக்காய். உண்மையாக ஒரு விளக்கிலேருந்து ஒரு விளக்கை ஏற்றுற மாதிரி பகவானை நிஜமாக தெரிஞ்சுட்டவன்ட்டுருந்தா நாம் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே பகவானை தெரிஞ்சுக்கிறங்கிறது ஒரு குருநாதன் மூலமாகத்தான். அந்த குருநாதன் என்பவன் பெருமானை தெரிந்து கொண்டவன். அவன் நம்மை போல் 2 கைகள் கொண்ட மனிதனா இருக்கிறான் என்று சொல்லி அவனை இகழக்கூடாது. இகழ்தல்னா ஏளனம் பண்றதில்ல, புறக்கணித்தல். இவன் மனுஷன் தானே, இவனால நமக்கு ஞானம் வருமானு நினைச்சிடக்கூடாது. இகழ்தல் என்பது புறக்கணித்தல். அப்படித்தான் ஞானம் வரும். சைவத்துல ஒளி செய்ய மாரணமாக சுவாமி தோன்றார், அறுபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகிய அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாதே. அந்த குருநாதனை பிடித்து கொண்டு புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. திருப்புரந்திரில ஒரு மனித வடிவத்தில் பெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுத்தார். சிவன் என்று இவர் அறிந்தாரே தவிர மனிதன் என்று இகழவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ அப்படி சுவாமி தனக்கு வரணும், இப்போ தொண்டு செய்து பக்தி செய்து பெருமானுடைய திருப்தியை சம்பாதித்து கொண்டு அந்த பகவானையே குருநாதனாக பெறுவது தான் நேர்மையான வழி. இந்த பிறவியிலே பிறவி நோயை நீக்குவதற்கு, இந்த பிறவியிலேயே பிறவி நோய் நீங்க வேண்டும். அதற்கு பக்தி செய்து அரண் அருள் பெறும் பக்தருக்கன்றி முக்தி எய்தறிது என மறைமொழிவது. வேதங்கள் இவ்வாறு சொல்கின்றன, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கிருதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனகா என்று கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய சுக்லசாகைன்னு சொல்லப்படுற ஸ்வேதசாகை, அதனுடைய உபநிஷத்து ஸ்வேதாஸ்வதரம். அது சொல்றது பரமேஸ்வரன்ட்டையும் அந்த பரமேஸ்வரனை நமக்கு உபதேசம் பண்ற குருநாதன்ட்டையும் சமமா யாருக்கு பெரிய பக்தி இருக்கோ, பெரிய பக்தினா மற்ற பொருள்கள்ல இருக்கிற ஆசையெல்லாம் மறக்கடைக்கிற அளவுக்கு இவாள்கிட்ட பக்தி வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடி போற அளவுக்கு பக்தி வேணும். எப்படி உமாபதி சிவம் என்பவர் உலகத்தை விட்டுட்டு தன்னுடைய குருநாதன் பின்னாடியே போனாரோ, அதை போல பக்தி வேணும், பெரிய பக்தி வேணும். அந்த பக்தியினாலதான் இந்த சம்சார துக்கம் நீங்கும். அப்பொது நூல் சத்திய பொருள் தெளிவலாம் சக்தி நிபாதற்கு உய்த்துணர்த்துவது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். பகவான்டையும் குருநாதன்டையும் பக்தி பண்ணுன்னு வேதம் சொல்லிடுத்து, ஆனால் அது பொதுவாக சொன்னது. அந்த வேதத்தினுடைய ரகசியம் யாருக்கு புலனாகும்னா, அந்த வேத மார்க்கத்தில் இருந்து பக்தி பண்ணுவோம்னு எவனுக்கு உண்மையான நம்பிக்கை வந்துடுத்தோ அப்போ அவனுக்கு சக்தி பதிஞ்சிடுத்துன்னு அர்த்தம். சிவகிருபா வந்துடுத்தோம். அப்படி சக்தினி பாதம் ஏற்பட்ட ஒருவனுக்கு அந்த மார்க்கத்தை உடனேயே கையில் கொடுக்கறது. எது கொடுக்கறதுன்னா ஆகமம் கொடுக்கறது. வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டால், காப்பி கலந்து கொடுத்துருக்கா ஆகத்தில், காப்பி கஷப்பாக இருக்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் அதில் இனிப்பு வேணும். அப்போ கரும்பு ஒன்று, கரும்பு இருக்கு ஆத்துல, இந்த கரும்பை கடிச்சுட்டே காப்பி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னால் அது சௌக்கியமாக இருக்குமா, இல்லை ஒரு ஸ்பூன் ஜீனியை அதில் போட்டு கலக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் சௌக்கியமாக இருக்குமா? எது சௌக்கியமாக இருக்கும்? இந்த காப்பியில் ஜீனியை போட்டு கலக்கி சாப்பிட்டா சௌக்கியமாக இருக்கும். வேதம் கரும்பு மாதிரி இருக்குது, ஆகமம் ஜீனி மாதிரி இருக்குது. அப்போ உடனே காப்பி சாப்பிடணுங்கிற அந்த இச்சை உள்ளவனுக்கு, அதாவது உடனே முக்தியை பெற வேண்டும் என்ற அந்த மோட்ச இச்சை இருக்கிறவனுக்கு ஆகமம் உதவுவதைப் போல அந்த பொது நூலாகின்ற வேதம் உதவாது. வேதத்திலேருந்து தான் ஜீனி வருது, வேதத்தை நிந்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா கரும்பு இல்லைன்னா ஜீனியே இருக்காது, ஜீனி எடுக்க எடுக்க குறையும், கரும்பு வேணும், கரும்பு பயிர் விளையணும். அப்படி இருந்தாலும் இமிடியட்டாக இது பயன்படுறதுன்னு கேட்டால் ஜீனி பயன்படுறது. அது போல ஒருவனுக்கு தலையில் நெருப்பு பிடிச்சு கொண்டா அவன் பொற்றாமரையில் விழறதுக்கு பார்ப்பானா, இல்லை வந்து என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பான். அதே போல ஒருவன் வந்து ஆகமம் அவனுக்கு உடனே உடனடியாக சக்தினி பாத்தம் கொண்டவனுக்கு சக்தினி பாத்தம் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, பெருமானை உடனே அடைய வேண்டும் என்ற தவிப்பு தான் சக்தினி பாதத்துக்கு அடையாளம். பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தனுக்கு வந்துருத்தோ சக்தி விழுந்திருக்கிறது, அவன் சக்தினி பாதத்துக்கு பாத்திரமாக இருக்கிறான். சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கிறது எப்போ தெரியும்னா, அவனுக்கு இந்த பிரவிருத்தியில் இச்சை இருக்காது, நேரம் வீணடிக்காமல் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குன்னு ஆசைப்படுவான். அதிலே சொல்றார், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. பரமேஸ்வரன் எப்படி வர, எப்படி இனிக்கிறார், அன்னித்தல்னா இனித்தல், அருகில் வருதல். ஆகம ஞானமாக ஒரு முக்தி இச்சை கொண்ட பக்தனுக்கு பெருமான் நெருங்கி வருகின்றார். சம்பந்த பெருமான் வேதங்களுடைய மகிமையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல பஞ்சமப்பன் பதிகத்தில் சொல்றார், கலைகளிலே உயர்ந்து சைவாகம கலை அரண் ஆகமம் மிக, இந்த ஞானசம்பந்தருடைய வாக்கினால சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த குருநாதனை பெற வேண்டும், சைவாகம ஞானத்தை பெற வேண்டும். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பிணக்கருத்து, இந்த உயிரும் சிவமும் ஒன்றா இரண்டான எல்லா புஸ்தகங்களும் சண்டை போட்டு கொள்கின்றன, துவைத்தமா அத்வைத்தமானு. இரண்டும் இல்லை, அத்வைத்தம் என்ற திருஷ்டியும் இல்லாமல், துவைத்தம் என்ற திருஷ்டியும் இல்லாமல் அனுபவத்திற்கு அந்த பகவானை கொண்டு வரணும். சுவாமியும் வேறும், சுவாமியும் நானும் வேறு என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, நானே சுவாமிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளப்பாகல ஜலத்தில் வெள்ளம் கரைஞ்சிருக்கு, அந்த ஜலம் தன்னைத்தானே நக்கி கொண்டால் தன்னை உணராது, தன்னிலே கரைந்திருக்கின்ற வெள்ளத்தின் இனிப்பை உணர்வதைப் போல இந்த உயிர் பரமேஸ்வரனை அடையும் பொழுது தன்னை அறியாது பரமேஸ்வரனை அறியும். அதுதான் வேதாகமங்களுக்கு பொதுவான கருத்து. வேதம் சொல்கிற அத்வைதமும் ஆகமம் சொல்கிற அத்வைதமும் அதுதான், இரண்டற்ற தன்மை. இரண்டு பொருள் உண்டு, ஆனால் அது இரண்டற்ற தன்மையிலே ஒன்றோடு ஒன்று சேர்கின்றன. அந்த நிலையிலே ஒரு பொருள் அடங்கி இருக்கும். இதே போலனா சூரியன் உதித்த போது கார்த்தால சமயம் சில நேரத்தில் சூரியன் உதிச்சிருக்கும், எய்தா மாதிரி சந்திரனும் தெரியும். சூரியன் உதித்த பொழுது குருநாதர் என்ன நினைக்கிறாருன்னா, பக்தி செய்து பெருமானுடைய அருளை பெற வேண்டும், அவருடைய ஒரு திருப்தியை சம்பாதித்து அவனை நேரடியாக குருநாதர் பெற வேண்டும். அந்த குருநாதன் யாருக்கு எழிவருவான் என்று சொன்னால், வஞ்சனை இல்லாத தூய அன்பு செய்வாருக்கு எழிவருவான். அது என்னன்னு கேட்டால், உலகத்தில் நம்முடன் இருக்கிற அத்துணை உறவுகளிலும் நம்ம எவ்வளவு அன்பு செய்தாலும் அந்த அன்பிலே போய் கலந்துருக்கும். வேதம் சொல்றது, நான் சொல்லல, நவா அரே பத்யு காமாய பதிப்ரியோ பவத்யாத் மனஸ்து காமாய பதிப்ரியோ பவதி, நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத் மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி என்று உபனிஷத்து. ஒரு மனைவி தனக்காகத்தான் கணவனை விரும்புகின்றாள், ஒரு கணவன் தனக்காகத்தான் மனைவி விரும்புகின்றான், பெற்றோர்கள் தங்களுக்காகத்தான் பிள்ளையை விரும்புகின்றார்கள். ஆகவே சுயநலம் என்பதுதான் எல்லா அன்பிலும் அடிப்படை, வேதம் சொல்றது. அதனால பொய்யா இருக்காது, அதுக்காக நம்ம யார்ட்டையும் போய் சண்டைப்படக்கூடாது. இப்படிதான் எல்லாரிலையும் முடியும், அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால சண்டைக்கான விஷயம் இல்லது, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நாய்வால நிமித்த முடியாதுன்னா நாய்கிட்ட சண்டைப்படக்கூடாது, நாய்வால நிமித்த முடியாது, அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்துல குருநாதன் மட்டும் எந்த பிரதி பிரயோஜனமும் இல்லாமல், என்ன காரணம்னே தெரியாம பக்குவியா இருக்கிற சிஷ்யனுக்கு தன்னுடைய ஞானத்தையே கொடுக்கறான், கரவில்லாத அன்பு கொண்டவனா இருக்கிறான். கைமாறு கருதாது பேரன்பு செய்கின்ற ஒரு உறவுன்னு சொன்னா அந்த உலகத்துல குருநாதன் சிஷ்யனுக்கு செய்கிற அனுகிரகம் தான். அதை உணர்ந்த ஒரு சீடன் அந்த குருநாதனுடைய அருளை பெற்று இந்த பிறவி நோயை நீக்குகின்றான் அப்படிங்கிறத, இதுதான் இந்த வேதாகம நூல்களுடைய அபரஞானம்னு புரிஞ்சின்றார். ஆகவே அந்த சுவாமியை குருநாதனாக அடைய வேண்டும் என்றே அவருடைய மனமானது எண்ணிக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர் அந்த சபைக்கு வரா, அவள்ல யாராவது தனக்கு குருநாதனா ஆக முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்ட பேசி பார்க்கிறார். எல்லாம் வெறும் எட்டுச்சரிக்காயா இருக்கு. ஒருவன் தாகத்துக்கு சமுத்திர ஜலத்தை எடுத்து குடிச்சா தாகம் தீருமோ? தீராது. அதுபோல இவருடைய பசிக்கு அந்த வித்வான்களுடைய அந்த அனுபூதி என்பது பற்றாததாக இருக்கின்றது. ஆகவே சாட்சாத்தா பரமேஸ்வரனே எப்பொழுது தனக்கு நேரில் வருவான் என்று அந்த சுவாமிகிட்ட அன்பு பண்ணிட்டு இருக்கிறார். சுவாமிகிட்ட எப்படி அன்பு வச்சிருக்கிறார், உலகத்தில் அன்பு வைத்தவனை போல எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உபமானம் சொல்றா. ஒரு பெண்ணுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்கு, கள்ள காதலன்ட்ட எப்படி அதிக அன்பு இருக்குமோ அதுபோல நம்முடைய குருநாதருக்கு பரமேஸ்வரன்ட்ட அதிக அன்பு இருக்கு. ஆனா உண்மை புருஷன்ட்ட எப்படி சண்டை வராம பார்த்துப்பாளோ அதை போல உலகத்திட்ட சண்டை வராம பார்த்துக்கிறார். அப்படி நடந்துட்டு இருக்கிறார் குருநாதர். அப்படி இருக்கின்ற காலத்துல பாண்டிய தேசத்துக்கு குதிரைகள் வேண்டியிருக்கின்றன. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால இந்த கதைகள் எல்லாரும் நன்றா தெரிஞ்ச காரணத்தினால கதையை சுருக்கி சொல்லலாம். தோஷம் இல்லை. அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரை செல்வம் குறைவாக இருந்தது. கீழ்கடற்கரையில் அந்த அரபு நாடுகளிலிருந்து நிறைய குதிரைகள் வந்திருக்கிருப்பதாக ஒற்றர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எப்பொழுதுமே மார்க்கெட்டில் சீக்கிரமாக போய் வெடிகாலமே ஒரு கரிகாயோ ஒரு பூவோ வாங்கினா சகாயமாக வாங்கலாம். அதனால அந்த கப்பலாக குதிரை வந்து இறங்கும்போது மற்ற அரசர்களுக்கு முன்னாடி நாம போய் பேசிட்டோம்னா நமக்கு சகாயமாக கிடைக்கும், இதான் விஷயம். அதனால மந்திரியாக இருக்கின்ற இளைஞர் சிறப்பாக எந்த செயலையும் செய்பவர், பற்றில்லாதவர், அவரை அழைத்து நீங்கள் எவ்வளவு வேணால் கஜானாலேருந்து பணம் எடுத்துக்கலாம், போய் நிறைய குதிரைகள் வாங்கிட்டு வாங்கோ, எவ்வளவு குதிரை வாங்கணுங்கிற முடிவிலேருந்து எல்லாமே நீங்கள் செய்யலாம், என்ன காரணம்னா நீங்கள் சரியான முடிவு எடுப்பீர்கள், உங்களுடைய திறமை எப்படிப்பட்டது. போய் பார்க்குறோம், ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். ஒரு நல்ல புஸ்தகம் வந்திருக்கு, 100 காப்பி இருக்கு, சில பேர் 100 காப்பியும் வாங்கிட்டுருவா, தேவையான அளவுக்கு கொடுக்கலாம் நாமளே என்று சொல்லி நமக்கு ஒரு காப்பி போருமே நினைக்க தோணாது, 100 காப்பியும் வாங்கிக்கலாமே, நல்ல புத்தகமாக இருக்கு, வேதா சார சிவசகசநாமம் போட்டிருக்கா, அது வந்து பரமேசிவந்திரங்கருடைய பாஷ்யத்தோடு இருக்கு, அற்புதமான புஸ்தகம், வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பாதி பாதி விலைக்கு கொடுத்துட்டுருக்கான் சரசிமா லைப்ரரியில். 20 ரூபாய்க்கு போட்ட புத்தகம் 10 ரூபாய் வாங்கினான், 5 ரூபாய் வாங்கினா, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் ஒருத்தர் போனார் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கேன் என்பதை போல. ஆகவே இவருக்கு உரிமை கொடுத்தார்கள். அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு நேராக சொக்கநாத பெருமான் வரார். அவர் மனசு நினைக்கிறது, பெருமானே இந்த பணமெல்லாம் உனக்கும் உன் அடியாருக்கும் செலவழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு வருகின்றதே, எனக்கு ராஜாவுக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, ஆனால் இந்த பணத்தை எடுத்துனோடனே எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, என்னை அறியாமல் வருகின்றது. ஒன்று வேண்டும் இப்பொருளெல்லாம் உனக்கும், ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக என்று சொக்கநாதருடைய சந்நிதியில் விடைபெறும் பொழுது அவருக்கு அந்த எண்ணம் வருகின்றது. ததாஸ்து என்று சொல்வதைப் போல, வாயத்திறந்து அவர் யாற்றையும் சொல்லலை, நீர் நினைப்பது ஆகும் என்று சொல்வதைப் போல அந்த சிவாச்சாரியர் வந்து பஸ்மா பிரசாதம் கொடுத்தார். வாங்கி நெற்றி நிறைய அணிந்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு குதிரையில் புறப்படுறார். கூட வந்து வீரர்கள்லாம் வருகின்றார்கள், நிறையா பணத்தை மூட்டை கட்டி யானை மீது ஏற்றிக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது சமுத்திரத்தை நோக்கி வர மதுரையிலேருந்து தென்கிழக்காக பயணிக்கிறார். இப்படி பயணிக்கும்போது திருப்பெருந்துறை என்ற திவ்யமான க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்கிறார். தற்காலத்தில் ஆவுடையார் கோயில் பேர் அறந்தாங்கி பக்கத்தாப்பில் இருக்குது. அந்த திருப்பெருந்துறைக்கு வந்து சேரும்பொழுது குருநாதர் அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறார். அந்த திருப்பெருந்துறை என்ற தலத்தில் ஓடுகின்ற நாய், பறக்கின்ற கொசு, பறவைகள் எல்லாமே அங்கிருக்கின்ற மனிதர்களைப் போல விபூதி ருத்ராட்சம் தரித்தவர்களாக இவர் கண்ணுக்கு படுறது. ஈ விபூதிட்டுருக்கு, நாய் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுருக்கு, அப்படி தோன்றது காட்சி. காட்சி என்பது கடவுள் காட்டுவது, இந்த தலம் ஒரு அருமையான தலம், உனக்கு பயன்பட போகின்ற தலம் என்று அவரை சிந்திக்க வைப்பதற்காக பெருமான் இந்த காட்சியை காட்டுறார். உடனே நாம் இந்த தலத்தில் ஒரு நாள் தங்கியிருப்போம், அவசரப்பட்டுன்னு போக வேண்டாம் என்று சொல்லி அந்த மாலை பொழுதிலே அங்கு தங்குகின்றார். மந்திரியார் முதல் மந்திரியார் வந்திருக்கிறாருங்கிறதுனால அந்த திருத்தலம் அந்த ஆத்மநாத சுவாமின்னு அங்கே பெருமானுடைய கோயில் இருக்கு, சிவயோக நாயகின்னு அம்பாளுக்கு பேர். அந்த பெருமானையும் பெருமாட்டையும் வழிபடுகின்ற நம்பியார்கள் என்ற ஸ்தானிகர்கள் அவர்களில் ஒருத்தர் சிவசுவாமி நம்பியார்னு அவர் வந்து முதல் மந்திரிக்கு மரியாதை பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்தார். கொடுத்து பெற்றுக்கொண்டு கார்த்தால தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி முறையாக நான் தரிசனம் பண்ணுறேன், இன்றைக்கு இந்த இரவு ஆகிவிட்டது, இந்த இரவில் அந்த பெருமானுடைய ஒரு புராணத்தை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்முடைய குருநாதர் சொன்னார். தொடர்ந்து லே பார்ப்போம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடகமதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.